தேவனுடைய வசனத்தை கேட்டதனால் நீ அடைந்த பிரயோஜனம் என்ன?
தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க வரும் பொழுது என்ன விதமாக அந்த வார்த்தையை நீ கேட்கிறாய்? எப்படி நீ கேட்கிறாய்? அது மட்டுமல்ல, என்னத்தை நீ கேட்கிறாய்? இவ்விரண்டும் மிக முக்கியமானது. இயேசு இந்த இரண்டு கேள்வியையும் அவர் கேட்டார். எவ்விதமாக நீ கேட்கிறாய் என்பதை குறித்து எச்சரிப்பாயிரு, என்னத்தை கேட்கிறாய் என்பதை குறித்து எச்சரிப்பாயிரு. டேக் இட் ஹவ் யூ ஹியர், டேக் இட் வாட் யூ ஹியர். இது ரெண்டும் மிகவும் முக்கியம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கிறதுனால் அல்லது கேட்ட பின்பு உனக்கு பிரயோஜனம் என்ன? Is there any profit? ஏதாவது பிரயோஜனம் உனக்கு இருக்கிறதா? சரி, ஒவ்வொரு நாளிலும் நீ கேட்கிறாய் அல்லது கிழமையிலும் மூன்று நாளில் கேட்கிறாய், பிரயோஜனம் இருக்கிறதா? சனி ஞாயிறு கேட்கிறாய், உன் வாழ்க்கையிலே அதனால் பிரயோஜனம் உண்டா? மாறுதல்கள் உண்டா? அது கிரியை செய்கிறதா? அது உனக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறதா? விடுதலையை கொண்டு வருகிறதா? குணமாக்குதலை கொண்டு வருகிறதா? அது உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா? இதை இந்த கேள்விகளை நீ கேட்டிருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தையை கேட்க வரும் ஜனங்கள் எவ்விதமான ஒரு நிலையில இருக்கிறார்கள்? எவ்விதமான இருதயங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட வித்தியாசமான ஜனங்கள் உலகத்திலே ஜீவித்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்து அந்த வார்த்தையின் மூலம் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து சொல்லும் ஒரு உவமை தான் விதை விதைக்கிறவனுடைய உவமை, The Parable of the Sower. உவமை என்றால் என்ன? உலகத்திலே நடக்கும் சாதாரண காரியங்கள், இயற்கையான காரியங்களை வைத்து பேசி அதை ஆவிக்குரிய ஒரு உண்மைக்கு ஒப்பிட்டு அந்த ஆவிக்குரிய உண்மை அந்த உவமையின் மூலமாக விளங்கப்படுத்தத்தக்கதாக அந்த ஆவிக்குரிய உண்மையின் வெளிச்சம் இந்த உவமைகளின் மூலமாக நமக்கு உள்ளத்திலே கிடைக்கத்தக்கதாக அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அமைகிறது. That is the work of a parable. அதுதான் உவமைகள் உபயோகிக்கப்படுகின்றன. இயேசு அதற்காகத்தான் உபயோகித்தார். லூக்கா 8 அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தையை குறித்து எவ்விதமாய் ஜனங்கள் கேட்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு உவமையை நாங்கள் வாசிக்கலாம். ஐந்தாவது வசனம் தொடக்கம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்து விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று நூறாக பலன் கொடுத்து கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஜபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த உவமையின் ஆழங்களை எங்கள் உள்ளத்திலே பதியும்படிக்கு செய்யும். எங்களுக்கு போதகராக அனுப்பப்பட்ட எங்களோடு ஜீவிக்கும் சத்திய ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கற்பித்து இதன் வெளிச்சத்தை எங்கள் இறுதியிலே போட்டு இன்றைக்கும் இதை இந்த இடத்திலே கேட்கிறவர்களும் அல்லது இந்த கெசட் மூலமாக கேட்கிறவர்களும் உணர்வடையத்தக்கதாக நீர் செய்வீராக. வெளிச்சத்துக்குள்ளே வருவார்களாக. தேவ வசனத்தை பிடித்துக் கொள்வார்களாக. விடுதலையை அடைந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக் கொள்கிறோம். வழி நடத்தும் நல்ல பிதாவே. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்திலே கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, தேவனுடைய ராஜ்யத்திலே அநேக ராஜ்யங்கள் உண்டு, இயேசுவோடு நெருங்கி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள், அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவைகளை கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். அந்த விதைக்கிறவன் கொண்டு சென்ற விதைகள் எதற்கொப்பா இருக்கிறது? தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலே இருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய, அதாவது இந்த உலகத்திற்குரிய கவலைகளினாலும் பணத்தின் மயக்கத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் இயேசு, இந்த வசனம் உள்ளே போய் முளைத்ததுண்டானால் அங்கே வெளிச்சம் வரும். ஏன்? தேவனுடைய வசனம் வெளிச்சம். ஆகையினாலே அந்த வெளிச்சம் வெளியே காண்பிக்கப்படாமல் இருக்க முடியாது என்பதை காண்பிக்கும்படி விளக்கை கொளுத்து மரக்காலின் மேல் கீழே வைக்க மாட்டான் என்று சொல்லி இங்கே சொல்லி வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று கூறுகிறார். இதோ இந்த இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய இந்த உவமையிலே முதலாவது பகுதியிலே தேவ வசனமாகிய அந்த விதைகள் ஒரு பகுதியினர் குறிப்பிட்ட பகுதியினர் ஜனங்கள் அவர்களிடத்துக்கு அவர்களுக்கு கிடைக்கிறது. முதலாவது பகுதி வழியோரம், அதாவது இந்த பகுதியில் இருக்கும் ஜனங்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், உலகத்துக்குள்ளாக புதைந்து கிடக்கிறார்கள், உலகத்தை நேசிக்கிறார்கள். ஏதோ யாரோ சொல்லியிருக்கிறார்கள் இயேசுவை குறித்து, அல்லது ஏதோ ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்திருக்கிறார்கள், அல்லது யாரோ சொல்லி அவர்கள் ஒரு ஜெப கூட்டத்துக்கோ சபைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே பின்னப்பட்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் போற போக்கிலே அவர்களும் அதிலே ஒன்று. இவர்கள் வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் அதை தேவனுடைய வார்த்தையாக கேட்கவில்லை. தேவனுடைய வார்த்தை, தேவன்தான் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி ஊக்கமாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்? தேவனுக்கு எடுத்த காரியங்களை, தேவனுடைய ரகசியங்களையும் அறிய முடியாத நிலையிலே இவர்கள் இருக்கிறதுனாலும், உலகத்தின் காரியங்களிலே சிக்குண்டு கிடக்கிறதுனாலும் அவர்களால் அப்படி செய்ய முடிகிறதில்லை. இந்த உலகத்திலே மனுஷர்களுக்கு எதிராக கண்காணாத விதமாக பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான், அவன் எதிர்க்கிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்க்கிறான், தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை எதிர்க்கிறான். பிசாசு நிஜமாகவே இந்த உலகத்திலே உண்டு என்று இந்த ஜனங்கள் அறியார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான புறஜாதியார்கள் அறியார்கள். அதே வேளையிலே 20ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், என்னை பொறுத்தவரையிலே நான் விசுவாசிக்கிறேன், ரோமன் கத்தோலிக்க சபை, ஆங்கிலிக்கன் சபை, மெதடிஸ்ட் சபை, குறிப்பாக இந்த மூன்று சபைகளிலும் பிசாசு என்ற ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அவனுக்கு கீழே அநேக ஊழியர்கள், அசுத்தாவிகள் இறங்கு வரிசையிலே. ஒரு அரசாங்கம் எப்படி இயங்குகிறதோ அந்த விதமாக மிகவும் துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக என்று சொல்லி 99% ஒரு விசுவாசிக்கிறதில்லை. இந்த மூன்று சபைகளிலும் வெரி ஃபியூ, அது அவர்கள் இருதயத்திலே படவும் இல்லை. ஆவிக்குரிய சபைகளிலேயும் ரட்சிப்படையாத நிலையிலே, அல்லது ரட்சிப்படைந்தும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படாத அந்த நிலையிலே இருப்பவர்களும் பிசாசு குறித்து கேள்விப்பட்டிருந்தாலும் அது அவர்களுக்கு எதிரி, அது அவர்களை கெடுக்க, திருட, கொல்ல, அழிக்க வருகிறது என்பதை எல்லாம் மறந்து உலகச்சாரை போல அவர்களும் ஜீவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனாலே சபைக்கு வந்து வார்த்தையை கேட்டு நன்றாக சோக்கு பண்ணி அவர்கள் போகிறார்கள். என்ன நடக்கிறது? இந்த மறைவிந்து இருக்கும் இந்த எதிரி கேட்ட வார்த்தையை உடனடியாக திரடி போடுகிறான். இயேசு அதை சொல்லுகிறார், இவர்கள் வசனத்தை கேட்ட உடனே, இவர்கள் கேட்டு அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை மெய்யாகவே தேவனுடைய வசனமாக விசுவாசித்து அதை பிடித்துக் கொண்டால் அது உனக்கு விடுதலை, ரட்சிப்பை கொண்டு வரும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த உண்மை பிசாசுக்கு தெரியும். அதனாலே தான் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய இருதயத்தில் இருந்து கேட்ட அந்த நேரத்திலேயே, அல்லது அந்த நாளிலேயே அவன் அதை திருடி போடுகிறான். திருடுவதென்றால் என்ன? உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை கேட்டவைகள். மானிட்டர்ஸ் புத்தகத்திலே எழுதியிருந்தாலும் நோட்ஸிலே இருதயச்சிலே இல்லை, கொப்பியிலே இருக்கிறது இருதயச்சிலே இல்லை. ஆகையால் அது பிரயோஜனம் இல்லை. என் மகரே, என் மகளே, என் வசனத்தை உன் இருதயச்சிலே காத்துக்கொள். அதுதான் அங்கு போடப்பட்டிருக்கிறது. எவ்விதமாய் இந்த பகுதி ஜனத்தின் நடுவிலே நீ இருக்கிறாயா? கடந்த வருஷங்களை கவனித்து பார், வெகு சுலபமாக விளங்கிக் கொள்ளலாம் எவ்விதமாய் நீ வார்த்தையை கேட்டிருக்கிறாய். நேரடியாக கேசட் மூலமாக, துண்டு பிரசுரன் மூலமாக எவ்விதமாய் நீ உன் வேத புத்தகத்தை வாசித்தாய். எதிரி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி இந்த முதலாவது பகுதியினருக்கு தெரியாது. ஆகையினால எதிரி வந்து அந்த வார்த்தைகளை எல்லாம் திருடி போட்டான். அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு, இந்த வார்த்தைகளை கேட்டு நீ விசுவாசித்தால் நீ விடுதலை அடைவாய் என்று. He knows it. அந்த விடுதலை அடையாத படிக்குத்தான் அவன் வந்து அதை திருடி போடுகிறான். கேட்டவுடனே போகிறார்கள், தங்கள் சொந்த வாழ்க்கையிலே ஜீவிக்கிறார்கள். சபையிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 365 நாட்களும் நீ வந்து போகலாம், நீ கேட்கும் வார்த்தைக்கு உன் உள்ளத்திலே இடமில்லை. பிசாசானவன் உன் எதிரி, அதை திருடி போடுகிறான். பிசாசானவன் இருக்கிறான் என்றும் உனக்கு தெரியாது. அவனுடைய தந்திரங்களை நீ அறியவில்லை. நீ ஏதோ மற்ற காரியங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிறாய், வேறு வேறு மற்றாக்களை பார்க்கிறாய், அவர் செய்த குற்றத்தை பார்க்கிறாய், மெய்ப்பனை பார்க்கிறாய், அல்லது குடும்பத்தை பார்த்து ஏதோ சுரண்டுகிறாய். உனக்கு எதிரியை குறித்து அக்கறையே கிடையாது. கண்டினியூவிங் இன் தியர் ஓல்ட் லைஃப், பழைய வாழ்க்கையிலே பிசாசானவன் தான் வார்த்தையை திருடி போட்டான் என்றும் இந்த முதல் பகுதியினருக்கு தெரியாது. வழியோரமாய் விதைக்கப்பட்டவர்கள், தங்கள் எதிரிதான் அதை திருடி போட்டான் என்றும் கூட அவர்களுக்கு தெரியாது. That knowledge also it's not there. அவர்கள் நினைக்கிறார்கள், நான் மறந்து போனேன் என்று சொல்லி. சிலருக்கு கேட்ட உடனே அதை திருடி போடுகிறான். நான் பேசுவேன், உடனடியாக கேள்வி கேட்பேன், ஒன்றுமில்லை, பிளாங்க். இப்பொழுதும் நீங்கள் கண்டீர்கள், அதை திருடி போடுகிறான். இயேசு இதை சொல்கிறார், I believe it. ஆகையினாலே இந்த வார்த்தை இவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த வார்த்தை இவர்களுக்கு எந்த விதமான ஒரு விடுதலையும் கொண்டு வரவில்லை. இந்த வார்த்தை இந்த கேட்ட முதல் பகுதியினருக்கு எந்த விதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அவர்கள் வாழ்க்கை அதே விதமாகத்தான் இருக்கிறது. எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. மனம் திரும்புதல் இல்லை. தேவனை அறிகிற காரியங்களுக்கு வாஞ்சை இல்லை. ஒன்றுமே இல்லை. கேட்ட வார்த்தை பிரயோஜனப்படவில்லை. 13 வசனம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். 2 பகுதியினரை இயேசு சொல்லுகிறார், The second group of people, இந்த 2 பகுதியினர் எப்படிப்பட்டாக்களாக இருக்கிறார்கள்? அவர்களுடைய இருதயம் கற்பாறையை போல இருக்கிறது. பலவித பாவத்தினாலும் சந்தேகங்களினாலும் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அவிசுவாசத்தினால இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இருதயம் கடினப்பட்டது என்று தேவன் எழுதி வச்சிருக்கிறார் அல்லவா, எபிரேயர் 3:4 அதிகாரங்களிலே. ஆம், பாவம் சந்தேகம் இருதயத்தை கடினப்படுத்துகிறது. இந்த ஜனங்களும் வார்த்தையை கேட்டார்கள். இந்த ஜனங்கள் வார்த்தையை கேட்டவுடனே சந்தோஷம் அடைந்தார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. இப்படியும் இருக்கிறதா வேத புத்தகத்திலே? நேரடியாக கேட்கிறார்கள் அல்லது கேசட் மூலமாக? அடே, எனக்கு தெரியாதே. அடே, இப்படி தேவன் சொல்லி இருக்கிறாரா? சந்தோஷம் அடைகிறார்கள். இவர்கள் உலகத்துக்குள்ளாய் ஜீவிக்கிறவர்கள். உலகம் போற போக்கில் இவர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஊருடன் ஒத்துப்போகும் ஜனங்கள். முதல் பகுதியை போல சிலர் சொல்லுவார்கள், ஊர் செய்கிறதானே நாங்க செய்யணும், நாங்க எதிர்க்கலாமா? இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வெளியேயும் அல்ல, சபையிலும் நிறைந்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இவர்கள் சும்மா சபைக்கு வந்து போக வேண்டியதுதான். இயேசுவோ அவருடைய பெயரை விடுதலை கொடுக்கிறவர். ஆனால் இவர்கள் எந்த வார்த்தையை கேட்டாலும், எந்த நாள் கேட்டாலும் இவர்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏன்? உலகத்துக்குள்ளே பிணைந்து கிடக்கிறார்கள். உலகத்தை ஒரு கையினாலும் இயேசுவை ஒரு கையினாலும் பிடிக்க பார்க்கிறார்கள். வார்த்தையை கேட்க வருகிறார்கள். அந்த வசனத்தை கேட்டதும் சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனால் இயேசு தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? சந்தோஷப்பட்டு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசி. வேர் உள்ளுக்கு இல்லை. ஏன்? பாவத்தினாலே கடினப்பட்டிருக்கிறது இருதயம். பெருமையினால், உலகத்தின் பலவிதமான நெருக்கங்களினால், அந்தரங்கமான பாவங்களினால், சந்தேகங்களினால் அங்கு வேர் இல்லை. அந்த விதைகள் முளைக்கவில்லை. விதை உள்ளே முளைக்கவில்லை, அது வேர் விடவில்லை. அவர்கள் இருதயம் கடினமாக இருந்தது. ஆகையினாலே கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசிக்கிறார்கள், சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. தேவனுடைய வசனமாக அவர்கள் கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள், புருஷன் இடத்தில் இருந்தோ அல்லது மனைவி இடத்தில் இருந்தோ இவர்களுக்கு சோதனை வருகிறது. அல்லது பிள்ளைகள் சொல்கிறார்கள், ஏமா நீ அங்க போன, நீ அது வஞ்சிக்கிற இடம் உனக்கு தெரியாதா? அல்லது சில சொல்வார்கள், ஏய் நீ பெற்றதாக்கி துரோகம் செய்கிறாய், நீ மதம் விட்டு மதம் மாறுகிறாய் இல்லையா? அல்லது இன்னொன்று சொல்லுகிறார்கள், நீ அந்த இடத்துக்கு போனீங்க, எங்கேயும் நீ போகலாம், அந்த இடத்துக்கு மட்டும் நீ போனால் நிச்சயமாக நான் உன் கூட இருக்க மாட்டேன். அல்லது சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சகோதரி சொன்னால், பிரதர் நான் இங்க வாரதுனால என் புருஷன் கையை எழுத்து தூத்தி அல்ல என் கையில் அடிச்சிட்டான், இங்க பாருங்க என் கை வீங்கி இருக்கு என்று சொல்லி காண்பித்தாள். சோதனை காலம். நீ வார்த்தையை கேட்கிறாயா? இந்த காலையிலே நீ வார்த்தையை கேட்கத்தானே வந்தாய்? அல்லது கசட் மூலமாக நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய்? சோதனை வரும். சோதனைக்காரன் சோதனையை கொண்டு வருவான். ஏன்? இந்த வசனங்களை கேட்டு நீ விடுதலை அடையாத படிக்கு நீ விசுவாசித்து உன்னை குட்டி சுவராக்கி இந்த உலகத்திலே சாபத்துக்குள்ளாக வைத்திருந்து நீ இயேசுவுக்கு மகிமையாய் ஊழியம் செய்யாது. உன்னை அவன் தன் அதிகாரத்துக்குள்ளே மறுபடியும் அடக்கி வச்சிருந்து அல்லது ரட்சிப்பு என்கிற ஒரு போர்வையிலே நான் மறுபுறம் படைந்திருக்கிறேன், என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீ அறிக்கை செய்தாலும் அந்த அறிக்கை புத்தகத்திலே நீ ஒரு வஞ்சிப்பிலே இருந்து பல காரியங்களை பின்னாலே பேசிச் செறிந்து உன்னை அப்படியே மரணத்தினூடாக நரக பாதாளத்துக்கு கொண்டு போவதுதான் அவனுடைய சட்டம். அது உனக்கு தெரியுமா? உணர்வடவாயா? இவர்கள் கேட்டு போன உடனே சோதனை வருகிறது. கொஞ்ச காலம் விசுவாசிக்கிறார்கள், ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம், மூன்று மாதம், ஐந்து மாதம், ஆறு மாதம் சோதனை வருகிறது. சிலருக்கு ஒன்பதாம் மாதம் சோதனை வருகிறது. சிலருக்கு ஒரு வருஷத்தினாலே சோதனை வருகிறது. சிலருக்கு ஒன்றரை வருஷத்தாலே சோதனை வருகிறது. யோசிக்கிறார்கள், ஐயையோ நான் இப்பொழுது என்ன செய்வேன், இப்படியா சரியான பிரச்சனையா இருக்குதே, அப்பா கோவிக்கிறார் இங்க வாரதுக்கே, நான் என்ன செய்யட்டும், அப்பா பாவம், பாச கயிறுகளினால் இப்படிப்பட்டு இருக்கிறார். ஆகையினால் இவர்களுக்கு சோதனை வந்ததும் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை வரும். தேவனுடைய வார்த்தைக்கு சோதனை வரும். சிலருக்கு பல பல விதமாக சோதனைகள் வரும். சிலர் சொல்வார்கள், பிரதர் அந்த சகோதரி நின்று போச்சுதான், ஏன் தெரியுமா? நான் வீட்டுக்கு போய் அவடத்தில் கேட்டேன், அவ வார வழியில் சொல்றாங்களாம், ஏண்டி நீ போறது அங்க எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? உனக்கு அங்க அரிசி கொடுக்கறாங்க, உனக்கு அங்க மரக்கறி கொடுக்கறாங்க, அதான் நீ போறாய். இவ்விதமாக பிசாசு புறஜாதியார் மூலம் வார்த்தைகளை ஊதின உடனே இவர்களுக்கு பெருமையும் கோபமும் உடனே வந்து இவர்களை, நான் அந்த இடத்துக்கு நான் பிச்சை கேட்க போறா, அப்படியானால் நான் இனி போகக்கூடாது என்று சொல்லி பெருமையினால் நின்று போகிறார்கள். வார்த்தை நிமித்தம் சோதனை வந்தது. எவ்விதமான ஒரு சோதனையை கொண்டு வந்தால் உன்னை தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்காமல் நிற்பாட்ட முடியும், தொடர்ந்து நீ விசுவாசிக்காதபடிக்கு உன்னை தடை செய்ய முடியும் என்பது பிசாசுக்கு தெரியும். ஆகையினால் அவன் அதை கொண்டு வருவான். He knows it. எவ்விதமான ஒரு சோதனை கொண்டு வந்தால் நீ நிப்பாட்டப்படுவாய். எவ்விதமான வேலைகளையும் சோதனைகளையும் கொடுத்தால் நீ ஒரு கிழமை ஒரு தடவை அல்லது ரெண்டு கிழமை ஒரு தடவை வருவாய் என்று அவனுக்கு தெரியும். He knows it. சில சொல்வார்கள், ஐயோ எனக்கு பிள்ளைகளோட வேலை பிரதர், எனக்கு குசினி வேலை பிரதர். அப்படியானால் பிள்ளைகளையும் குசினி வேலையும் தேவன் உனக்கு கொடுத்ததே பெரிய குற்றமா போச்சு இல்லையா? நீ என்ன சொல்லுகிறாய்? பிள்ளைகளை அவர் எடுக்க வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும், அப்படித்தானே? எந்த சாக்கு போக்கும் சொல்ல இடம் இல்லை. இவர்கள் வேர் கொள்ளவில்லை. சோதனை வந்தது. கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்தார்கள். நான் அறிந்திருக்கிறேன் சிலர் நன்றாய் வளர்ந்து கொண்டு வருவார்கள், கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசிப்பார்கள். சோதனை வருகிறது, காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, வெள்ளம் புரண்டு வருகிறது, அவர்கள் வீடு விழுந்து போயிட்டு சடுதியாய் நின்று போவார்கள். போய் கெஞ்சினாலும் வரமாட்டார்கள். வேர் கொள்ளவில்லை, கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்தார்கள். கடைசி மட்டும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், விடுதலை அடைவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாததனாலே. கேன் யூ சீ தட்? இவர்கள் இருதயம் கடினப்பட்டு இருந்தது. கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்தார்கள். கவலைகளாலும் சோதனைகளாலும் பிடிபட்டு இவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். வார்த்தையை கேட்டு இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. 6 மாதம் வந்தும் பிரயோஜனம் இல்லை. 1 வருடம் வந்தும் பிரயோஜனம் இல்லை. என்னமாய் 2 வருடம் அல்லது 3 வருடமும் வந்தும் பிரயோஜனம் இல்லை. இவர்கள் வாழ்க்கையிலே கேட்ட வார்த்தை பிரயோஜனப்படவில்லை. மனம் திரும்புதல் இல்லை, மாறுதல் இல்லை, ஒன்றுமில்லை. தொடர்ந்து இயேசு பேசுகிறார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய, அதாவது இந்த உலகுக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும், அதாவது பணம் செல்வங்களினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். முதலாவது பகுதியிலே உன்னை பார்த்தாயா? அல்லது 2வது பகுதி கற்பாறை என்னும் அந்த பகுதியினரை நீ பார்த்தாயா? அல்லது இந்த பகுதியை பார், முள்ளுள்ள இடங்கள். இவர்கள் இருதயத்திலே பல முட்கள். எப்படிப்பட்ட முட்கள்? பண ஆசை, உடை ஆசை, பொருள் ஆசை, இனிமே எத்தனையோ ஆசைகள், உலக கவலைகள். மார்த்தால் பல பல காரியங்களை இட்டு கவலை கொண்டவளாக இருந்தாள். மரியாள் இயேசுவின் பாதத்திலே இருந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், லூக்கா 10:40 வாசிக்கலாம். ஆனால் அவள் அந்த நேரத்திலே மரியாளை குறித்து மட்டும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் இயேசு அவளுக்கு மறுமொழி என்ன கொடுத்தார்? மாற்றாள், மாற்றாள், நீ பற்பல காரியங்களை இட்டு நீ கவலை கொண்டிருக்கிறாய். அந்த கவலை மட்டும் அவளுக்கு இருக்கவில்லை, வேறு வேறு கவலைகளும் உள்ளே இருந்தது. ஆகையினாலே வார்த்தைக்கு இடம் கொடுக்க முடியவில்லை, வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க முடியவில்லை. இயேசு சொன்னார், மனுஷனுக்கு தேவையானது ஒன்றே. அந்த நல்ல பங்கை மரியாள் தெரிவு செய்தாள். ஆகையினாலே அது அவளிடத்தில் இருந்து எடுபடாது. இதை குறித்து நான் ஒரு கடவை நான் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், இதோ பார், இயேசு ஏன் அது அவளிடத்தில் இருந்து எடுபடாது என்று சொன்னார் தெரியுமா? அவள் அதை முதலிடம் கொடுத்ததனாலே தேவ வசனத்துக்கு பிசாசு வந்து அது திருடி போட நான் அனுமதிக்க மாட்டேன் எவ்வண்ணமாக அவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் உன் இருதயத்திலே கொடுத்திருக்கிறாயா? கடந்த வருஷங்களை சிந்தித்துப்பார், கடந்த மாதங்களை சிந்தித்துப்பார். எத்தனை வார்த்தைகளை நீ கேட்டிருக்கிறாய், எத்தனை போதனைகளை நீ கேட்டிருக்கிறாய், இவைகளும் இருதயத்திலே இருக்கிறதா? ஏன் முழுசுகிறாய் இந்த வேளையிலே? ஏன் உன் முகம் அந்தகாரப்படுகிறது இந்த நேரத்திலே? ஏன் இந்த வார்த்தைகளை கேட்க உனக்கு சந்தோஷமாக இல்லை? ஏன் இந்த வேளையிலும் நீ உணர்வடைகிறதில்லை? உன் வாழ்க்கையை பின்னிட்டு பார். நீ கேட்ட இந்த வசனங்கள் கடந்த எத்தனையோ வருஷங்களாக, மாதங்களாக வெளியிலே இருக்கிறவர்கள் கேட்டிருந்தால், கிராமங்களிலே இருக்கிறவர்கள் கேட்டிருந்தால் எப்பொழுதோ அவர்கள் மறந்திரும்பி இருப்பார்களே. எதற்காக 365 நாட்களுக்கும் உனக்கு வசனம் கொடுக்க வேணும்? அதனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உன்னை ஆராய்ந்து பார். தேவாவியானவர் பேசும் பொழுது உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. இன்று அவரது சத்தத்தை, என் சத்தத்தை அல்ல, இன்று அவரது சத்தத்தை நீ கேட்பாயாகில், அவரது சத்தம் எது? தேவனுடைய வசனம். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. எப்படி நீ கடினப்படுத்த போகிறாய்? சந்தேகங்களினாலே, அவ்விசுவாசத்தினாலே, இருமாப்பினாலே, பெருமையினாலே, ஏனோ தானவங்கிற ஜீவியத்தினாலே, சாக்கு போக்கு சொல்லுகிறதுனாலே, மாயமாலமாய் நடப்பதனாலே. There is no use for you to have all these words in your book, in your monitors. கோப்பியில் எழுதி வச்சு பிரயோஜனம் இல்லை. தேவன் சொல்லி இருக்கிறார் நீதிமொழிகள் 4:20, என் மகனே, என் வசனத்தை நீ கவனம் செலுத்தி அதை உன் இருதயத்திலே நீ காத்துக்கொள். That is where you should protect it. மரியாள் தன் இருதயத்திலே காத்துக்கொண்டாள். இயேசுவின் தாய் அவள் இருதயத்திலே வைத்து அதை சிந்திப்பாளாம் என்று வேதம் சொல்லுகிறது. What a wonderful girl she was. மரியாள் மெய்யாகவே ஒரு அற்புதமான ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருந்தாள். அவளிடத்தில் இத்தனை காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் தாய், இயேசு பேசிய வசனங்கள் அல்லது தீர்க்கதரிசிமார் சொன்ன வசனங்களை இருதயத்திலே காத்து அதை குறித்து சிந்திப்பது அவளுடைய வழக்கம். அதனால்தான் இயேசுவின் தாயாக தேவன் அவளை கிருபையினால் தெரிவு செய்தார். Praise the Lord. முட்கள் நடுவே விதைக்கப்பட்டவர்கள், இவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுக்கு போன உடனே அங்கே என்ன இருக்கிறது? இந்த உலகுக்குரிய கவலைகள், குடும்ப கவலை, பிள்ளைகளின் கவலை, புருஷனை குறித்த கவலைகள், வேலை வாய்ப்பை குறித்த தொழில் கவலைகள். இனி யாராவது இவர்களுக்கு தீங்களை சேர்ந்தா, குற்றம் சேர்ந்தா, உறவினர்களோ அல்லது சபையிலோ, அதை குறித்த கவலைகள், அல்லது வேறு யாரையும் நான் கடிந்து கொண்டால் பிரதர் எனக்குத்தான் ஹிண்டடிக்கிறார் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு பிசாசு சொன்ன அந்த வார்த்தை, அவர்கள் அதை குறித்த கவலை, பழைய காலத்தை குறித்த கவலை, நடந்து முடிந்த காரியங்கள், 85 86 87 88 அல்லது அதுக்கு முதல் அல்லது வரப்போற காரியங்களை குறித்த கவலை, அதுவே அவர்களுக்கு தெரியாது. எதிர்காலத்தை குறித்த கவலைகள், இவைகள் எல்லாம் இருதயத்துக்குள்ளே முட்களாக சிக்குண்டு போகிறது. முட்கள் நிறைந்த ஒரு தோட்டமாக அது பண்படுத்தப்படவில்லை. எவ்வளவு தெளிவாய் இயேசு சொல்லுகிறார், செய், நீ வீட்டுக்கு போனதும் எவ்விதமான கவலைகள் உனக்கு வருகிறது, எவ்விதமான நெருக்கங்கள் உனக்கு வருகிறது. வாலிபர்களுக்கு தாய்மார் தகப்பன்மாரை விட கூட கவலைப்படுகிறார். முகத்தை பாருங்கள், வாடின கொக்குகளாய் மாதிரி. ஆம், ஒன்று ஒரு மீனையும் காணவில்லையே என்று வாடி போய் கொக்கு இருக்குமாம். அதே மாதிரி காட்சி அளிக்கப்படுகிறார்கள். ஏனோ தெரியல. ஆகையினால இப்படி அவர்கள் இருக்கும் பொழுதே இந்த கவலைகள், உலக ஆசைகள், பணம், செல்வம், ஆடைகள், இன்னும் சிற்றின்பங்கள். சிலர் சொல்லுகிறார்கள், நான் இயேசுவண்டை வந்தால் நான் சிகரெட் குடிக்கிறதை நிப்பாட்ட வேண்டுமே, நான் இயேசுவண்டை வந்தால் கொஞ்சம் சாராயம் நான் குடிக்கிறதை நிப்பாட்ட வேண்டுமே, நான் இயேசுவண்டை வந்தால் நான் இந்த விதமான ஃபேஷனாக போட முடியாது, ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அல்லது அந்த வித்தியாசமான ஃபேஷன் உள்ள ஆடைகள், அல்லது நான் இயேசுவண்டை வந்தால் என்னுடைய பழைய பழக்கங்களை நான் விட வேண்டுமே. ஆம், நீ விடத்தான் வேண்டும். இயேசு சொல்கிறார் யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியால் அவைகள் ஒளியை பார்க்கிலும் அவர்கள் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும், அதாவது தன் பழைய பாவ வழக்கங்களிலே, வழிகளிலே ஜீவிக்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன்னுடைய கிரியைகள் அல்லது தன்னுடைய பழைய வாழ்க்கை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். பாத்தியா, அவன் வந்தா அவன் பொட்டுக்கடெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும் என்று வரமாட்டான். ஆவியானவர் அனைத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடுவார். அதோ பார்த்தீங்களா, ஆகையினால் அவன் வரமாட்டான். கவனமாயிரு, தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் எல்லாவற்றையும். எபேசியர் 5:11 அங்கும் ஒரு அற்புதமான காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம். கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆவலாதி, அவதூறு, மாயமாலம், பொய், இப்படிப்பட்ட காரியங்கள், மறைவாயிருக்கும் காரியங்களை சபையிலே பகிரங்கமாய் கடிந்து கொள்ள வேண்டும். இவைகளை மறைக்கலாகாது. கனியற்ற அந்தகார கிரியைகள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் கள்ளமாக செய்யப்படுகிற கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. கள்ளமாக இவர்கள் இந்த அந்தரங்க பாவங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். முறுமுறுப்பு, அவதூறு, ஆவலாதி, பின்னால் கடிப்பது, மாயமாலம், மறைக்கப்பட்ட கோபம், மாயமுள்ள ஒரு அன்பு, ஒரு உறவு. இங்கே வந்து சும்மா சிரித்து போவார்கள், பின்னாலே கடிப்பார்கள். இப்படிப்பட்டது கிரியைகளுக்கு பெயர் அந்தகார கிரியைகள். இவற்றை தேவன் என்ன செய்யட்டாம், கடிந்து கொள்ளும்படிக்கு அவர் சொல்லுகிறார். இவைகள் ஒளிப்படத்திலே செய்யப்படுகின்றன. கள்ளமாக சுவரோரங்களிலே, வீட்டு அறைகளுக்குள்ளே, வேலியோரங்களிலே, தெருக்களிலே, ஒழுங்குகளிலே தேவனுடைய ஜனங்கள், பிள்ளைகள் எனப்படுகிறவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள், ஒளிந்தொழிந்து. ஆனால் முன்னால் வரும்பொழுதோ அவர்கள் முகம் சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கிறது. பொய்யான ஒரு வாழ்க்கை, மாயமுள்ள ஒரு வாழ்க்கை. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு என்ன செய்யப்பட்டு, கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். எது வெளிச்சம்? தேவனுடைய வசனம் வெளிச்சம். நீ தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிற எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ளாதே, எதிலும் ஒத்து போகாதே. தேவ ஆவியானவரின் வல்லமையிலே வசனம் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு சபையிலே நீ உட்கார்ந்திருந்தால் உன் பொட்டுக்கேடு வெளிச்சமாக வரும். நீ அந்தரங்கத்திலே கிரியை செய்கிற பாவம் வெளிச்சத்துக்கு வரும். நீ பேசிய பொய்கள் வெளிச்சத்துக்கு வரும். நீ பேசிய மாயமாலம் வெளிச்சத்துக்கு வரும். நிச்சயம் அது சபையிலே எல்லாருக்கும் தெரிய வரும். நீயோ மனம் திரும்பாத நிலையிலே இருந்து கொண்டிருப்பாய். அது வெளிச்சத்துக்கு வந்தும் உனக்கு மனம் திரும்ப முடிகிறதில்லை. அது வெளிச்சத்துக்கு வந்தும் நீயோ இன்னும் மனம் திரும்பவில்லை. செவி உள்ளவன் கேட்க கடவான். தேவாவியானவர் இந்த காரியங்களை மறைவாய் வைத்திருக்க மாட்டார். சரி, நீ பேசிப்பார், நீ அந்தரங்க காரியங்களை நீ பேசிப்பார், சபையை குறித்து நீ பேசிப்பார், மெய்ப்பனை குறித்து, மூப்பர்களை குறித்து நீ பேசிப்பார். கள்ளமான ஒரு உறவு வைத்து உள்ளே பகையை மறைச்சு வைத்து நீ மாயமானம் பண்ணிப்பார். ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை பார். நீ வந்திருந்ததும் உன் மூஞ்சைக்கு நேராக அவர் விரல் நீட்டி அவருடைய கடிந்து கொள்ளாமல் விடுவாரா என்பதை பார். நீ என்ன பேசி வருகிறாய், நீ என்ன முறுமுறுத்து வருகிறாய், எவ்விதமான நீ மனம் திரும்பாத நிலையிலே நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் அடிக்கடி அவர் உன்னோடு பேசுவாரா இல்லையா என்பதை பார். ஏன், ஏதோ போட்டிருக்கிறார், அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குறது எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. வெளிச்சத்தினால், வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தை அது கடிந்து கொள்ளுதலுக்கு ஏதுவாயிருக்கிறது, உபதேசிக்கிறதுக்கு ஏதுவாயிருக்கிறது, போதனை செய்கிறதுக்கு ஏதுவாயிருக்கிறது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறதே தேவ வாக்கியங்கள் எல்லாம். எஸ், முட்கள் நடுவே விதைக்கப்பட்டவர்கள் இவர்களும் உலகத்திலே இவ்விதமாய் பின்னப்பட்டிருக்கிறதுனாலே உலக ஆசைகள், உலக கவலைகள், அதனால் கேட்ட வசனம் பிரயோஜனப்படவில்லை. எத்தனை நாட்களுக்கு கேட்டார்களோ எனக்கு தெரியாது. நீயும் எத்தனை நாட்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எத்தனை விதம் விதமான செய்திகளை கேட்டாய், பரிசுத்தாவியானவரை குறித்து, நீ கிறிஸ்துவுக்குள்ளா யார் என்பதை குறித்து, உனக்கு இருக்கும் அதிகாரத்தை குறித்து, எத்தனையோ உவமைகளை குறித்து, இயேசுவின் இரண்டாவது வலியை குறைத்து, இயேசுவின் நாமத்தின் வல்லமையை குறைத்து, அசுத்தாவிகளின் தந்திரங்களை குறித்து, பிசாசினுடைய ராஜ்யத்தை குறித்து, இனிமே எத்தனையோ காரியங்களை குறித்து, விதைப்பும் அறுப்பும் எவ்விதமாக உனக்கு நீ விதைக்கும் விதைகள் பெருக போகிறதே, எவ்விதமாய் தேவன் உன்னோடு பேசுவார், சந்திக்கும் காலம், எத்தனையோ காரியங்களை குறித்து உன்னோடு பேசியிருக்கிறார். ஆனால் இந்த வாட்சிகள் உனக்கு பிரயோஜனப்பட்டதா? நீ எந்த பகுதியில் இருக்கிறாய்? வழியோரமா, அல்லது கற்பாறையா, அல்லது முட்கள் நிறைந்த ஒரு இருதயத்தை உடையவனாயிருக்கிறாயா? பார்க்காயா, இவர்களும் மனம் திரும்பவில்லை, கேட்ட வசனம் இவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, இவர்கள் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை தங்கள் வாழ்க்கையிலே. கேட்டு போகிறார்கள், போன உடனே அங்கு பலவிதமான நெருக்கங்களும் சோதனைகளும் கவலைகளும் ஆசைகளும் அவர்களை வந்து பிடித்துக் கொள்கிறது. Pleasures of this world. ஆம், தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் முதலிலே தேடுகிற பொழுதே சகலமும் நம்முடையதாகி அவர் சகலத்தை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க நாங்கள் சகலவித நற்கிரிகைகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு அவர் நிறைக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுங்கள், இவர்கள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் பூமியை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அதாவது தேவன் கொடுக்கும் சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு அவர்கள் அதை மெய்யாகவே ருசித்து அதிலே சந்தோஷம் கொள்ளுவார்கள். Praise the Lord. தேவன் ஓட்டாண்டியாக அல்லது ஒரு பிச்சைக்காரனாக இருக்கும்படிக்கு சொல்லவில்லை. பண ஆசைதான் கூடாது, உலக ஆசைதான் கூடாது, உலகத்திலும் அதில் உள்ளவைகளும் அன்பு கூடாது இருங்கள். உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் பிதாவாகிய தேவனுடைய அன்பு அவனுக்குள்ளே இல்லை என்பதை அறிந்து கொள். எஸ், எவ்விதமான ஒரு போதனை உனக்கு தேவை? கேட்ட வசனம் இவர்களுக்கும் பிரயோஜனப்படவில்லை. நோ ப்ராஃபிட். எந்த விதமான ஒரு தீர்மானமும் இவர்கள் எடுக்கவில்லை. அரே, தேவன் பேசுறாரே, நான் இதை ஏற்றுக்கொள்ளட்டுமே, நான் தேவன் என்னை கடிந்து கொள்கிறாரே, நான் என் வாழ்க்கையை மாற்றட்டும், நான் மனம் திரும்பட்டும், நான் தீர்மானம் எடுக்கட்டும் என்று சொல்லி இல்லை. வருகிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். Nothing, no change, no change. வாலிபர்கள், சிறுபிள்ளைகள், தாய்மார், பெற்ற, நோ சேஞ்ச், ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை அடைய பார்க்கிற அல்லவா? ஏதோ ஒரு கொழுவி உன்னை கொழுவி இழுக்கிறது, அந்த கொழுக்கியை அப்படியே எடுத்து விட்டால் காணும் அல்லவா? முள் உன்னை கொழுவி இழுத்த மாதிரி, ஐயோ இதை கலத்தி விடுங்க, கலத்தி விட்டா சரி அவ்வளவுதான். You want to just get off the hook? இல்லை, தேவன் அதை செய்ய மாட்டார். பழைய வஸ்திரத்தோட புது வஸ்திரத்தின் துண்டை பொருத்த மாட்டார்கள் யாரும் என்று இயேசு சொன்னாரே. அதுல என்ன அவர் சொல்லுகிறார்? பழைய வாழ்க்கையில இருந்து கொண்டு புதிய ஒரு வஸ்திர துண்டை அந்த கிளிய பகுதியிலே என்னுடைய ஒரு குணமாக்குதலை, ஒரு விடுதலையை நீ பொருத்த பார்க்கிறாயா? உன் பழைய வாழ்க்கையோடு முடியாத காரியம், அது பெரிய கிளியலை ஏற்படுத்த போகிறது. ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு நிறைவு, அல்லது ஒரு ஏதோ ஒரு காரியம் கிடைக்காது இவர்களுக்கு போதும். தேவனுடைய ராஜ்யம் மையம் அல்ல, தேவனுடைய வாழ்க்கை மையமாய் வைத்திருக்கிறது இல்லை, அதை குறித்து கவலை கொள்ளுகிறது இல்லை. ஐயோ என்னுடைய நிலைமை என்ன, என் வெளிச்சம் பிரகாசிக்கிறதா, நான் வளர்ந்திருக்கிறேன், இல்லை, அதை குறித்து எந்த விதமான எண்ணமும் இல்லை. பலருக்கு, எல்லாருக்கும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் கொஞ்சம் பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். இயேசு அதை அறிவார், இயேசு அதை கவனிக்கிறார், அவருக்கு தெரியும் யார் யார் வெண் வஸ்திரம் தரித்து சபையிலே இருக்கிறார்கள், யார் யார் ஊக்கமாய் அதை கேட்கிறார்கள், யார் தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்கிறார் என்பதை. எனக்கு மறைவாக இந்த வேளையிலும் இருந்து உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிற இயேசு அறிவார், பிதா அறிவார், சத்யாவியானவர் மறைவார் என்பதை அறிந்து கொள். நீ இருக்கும் இடத்திலே வழக்கமாய் நீ இருக்கிறாய். ஒரு நேரம் வரும், அந்த இடம் காலியாயிருக்கும். அவருடைய வார்த்தையை அலட்சி பண்ணினபடியினாலே, அவருடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாததினாலே, சக்தி ஆவியானவரோடு பேசும் பொழுது அதை ஏனோ தானோ என்று நீ சும்மா ஒரு கொப்பையில் எடுத்து போனதினாலே, உணர்வடைவாயா? ரட்சிப்புக்குள்ளாய் வருவாயா? இயேசு இல்லாமல் நீ எங்கே போக போகிறாய்? நீ ஓடு பார்க்கலாம், மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், எங்கே நிம்மதி? யார் எனக்கு கொடுப்பார்கள்? எந்த கிடைச்சலும் கிடையாது. ஜீவ ஊற்றாகி அவரை விட்டு போகிற எந்த மனுஷனுக்கும் கிடையாது. நிம்மதி வாழ்க்கையிலே பணம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், வீடு வாசல் இருக்கலாம், நிறைந்த ஆடைகள் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஆனால் மனுஷனுடைய இருதயம் தேவனுக்கு என்று படைக்கப்பட்டது. மனுஷன் தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்ய உறவாட படைக்கப்பட்டான். அவனுடைய மிக பெரிதான பாவம் என்ன? தன் சொந்த சித்தத்திலே போவது. தேவன் என்று ஜீவிக்க பார்க்கிறான். தேவன் சொல்லுகிறார், சரி முடிந்தால் நீ அந்த ஜீவியத்தை ஜீவித்துப்பார். A time will come, brother and my sisters, ஒரு நேரம் வரும் பார். அந்த நெருக்கமான வேளையிலே ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? உம்மை விட்டு தூரமாக போன ஆடு நான், என் உள்ளத்தை திறந்தருளும், என்னை மன்னிச்சிடும் என்று புலம்ப வேண்டிய நேரம் வரும். அந்த வேளையிலே அவர் உனக்கு சந்திக்கப்படுகிறாரா, உனக்கு தென்படுகிறாரா என்பதை பார். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் திரும்பவும் திரும்பவும் உன்னோடு பேசியும் நீ எனக்கு செவிகூடாமல் போனது நிமித்தம், உன் போதகர்கள் மூலமாக நான் பேசியும் நீ அதை கேட்காது, உன் இருதை முருமப்படைந்த நேரத்திலே உனக்கும் பிரச்சனையும் நெருக்கமும் பால்கடிப்பும் வரும் பொழுது நானும் என் காதுகளை பொத்திக் கொள்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் மறுமொழி கொடுக்க மாட்டேன். வாசித்து பார், நீதிமொழிகள் முதலாம் இரண்டாம் அதிகாரங்கள். தேவனோடு விளையாடுவது கடினமான காரியம். நீ மனுஷனை ஏமாற்றலாம், போதகரை ஏமாற்றலாம், சபையில் டிமிக்கு பண்ணலாம், ஒரு டைமுக்கு தான் விடுவார். நீ என்னை பார்க்கிறாய், ஏதோ நான் மைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன், இயேசு இடத்தில் நிற்கிறான் என்று உன் கண்களுக்கு தெரிகிறதில்லை. அவர் இல்லாமல் போக முடியாது. அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல. சபைகளின் நடுவிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஏதோ மறிச்சேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அந்த சபையிலே யார் யார் உண்மையாக இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். இந்த சபையில் எந்த ஜெசபல் இருந்து கொண்டு பிரச்சனை கொடுக்கிறார் என்பதை நான் அறிவேன். யோவான் அவளுக்கு கடல் மொழியை அனுப்பும் அந்த சபைக்கு, அவள் மனம் திரும்ப வேண்டும், அல்லது அவளை கட்டிலே நான் போடுவேன். நன்மையும் உண்மையுமான அவர்களை இருதயத்திலே தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய காரியங்களுக்காக முதலில் ஜபிக்கிறார்கள். யார் யார் ஜபிக்கிறார்கள்? யார் மேய்ப்பனை தாங்குகிறார்கள்? யார் கண்ணீர் விடுகிறார்கள்? பிதாவே, உம்முடைய ராஜ்யம் இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் சபையிலே இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் மட்டுக்களப்பிலே இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் கல்லடியிலே இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் பல கிராமங்களிலே இலங்கையிலே இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் ரஷ்யாவிலே இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் ஜெர்மனியிலே இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் நார்த் கொரியாவிலே இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் சண்டை நடக்கும் யுகோஸ்லாவியாவிலே இறங்கட்டும், உம்முடைய ராஜ்யம் இறங்கட்டும் பிதாவே, உம்முடைய சித்தம் நடக்கட்டும் இந்த உலகத்திலே, பரலோகத்திலே நடக்கிறது இங்கேயும் நடக்கட்டும். யார் ஜபிக்க போகிறார்கள்? யார் ஜபிக்கிறார்கள்? What is the good news? நான் செய்தியது தேவனுடைய ராஜ்யம். அது இறங்குமானால் எவ்வளவு சந்தோஷம். உனக்கு தேவனுடைய ராஜ்யம் உள்ளச்சலே இல்லை, அதனால் தான் உனக்கு நீதி இல்லை, சமாதானம் இல்லை, தேவ ஆவியானவரால் உண்டாகும் கறி கூடுதல் இல்லை. That's why எவ்விதமாய் நீ கேட்கிறாய்? வழியோரமா, கற்பானையா, முட்புதரா? இவர்கள் அனைவரும் வார்த்தையை கேட்டார்கள். சில சந்தோஷமாய் கேட்டார்கள், கொஞ்ச காலம் மட்டும் சிலர் விசுவாசித்தார்கள். இன்னும் சிலர் உலக கவலைகள் சிற்றின்பங்களால் பிடிபட்டு மறுபடியுமாக பார்க்கிறார்கள், அடே இவர்கள் எல்லாரும் நல்லா தோடு போட்டு வராங்களே, இவர்கள் எல்லாரும் நல்லா நகை போட்டு வராங்களே, நான் மட்டும் ஒரு பைத்தியக்காரி கலந்திட்டேன். சி மண்டு பைத்தியக்காரி, என்னடா பாய்ப்பை செய்கிறது? யார் உன்னை கலத்த சொன்னதே? எவர் சொன்னார் உன்னை கலத்துவதற்கு? நீயாக நீ வெளியிலே சொன்னாய், கர்த்தர் எனக்கு பேசினா நான் கலச்சேன். எத்தனையோ பேர் கலச்சி போட்டு தோடை கொண்டு வந்தாங்க என்னட்டேன். நான் சொன்ன நான் உன் தோட்டை எடுக்க மாட்டேன், கொண்டு போ. வந்து கெஞ்சினார்கள், அடுத்தடுத்த கிழமைகளிலே வந்து கெஞ்சினார்கள். இங்க இருக்கிற சிலர் நீங்கள் அறிவீர்கள், நான் சொன்ன நான் எடுக்க மாட்டேன். தேவனுக்கு தெரியும் பிரதே, யார் யார் மாய மோகினி, யார் டிமிக்கி, என்ன மாதிரி பிள்ளை சொல்லிச்சுது பகிரங்கமாக. தேவன் எனக்கு பேசினார், நான் எல்லாவற்றையும் கலச்சினேன் என்று சாட்சி கொடுத்தது ஒரு பாடசாலையில். அதுக்கு பிறகு வந்து சொல்லிச்சுது நான் போட போறேன் நகையும். நான் சொன்னேன் இல்லை, நீ போய் பேசினாய் எல்லாருக்கும் முன்பாக, நீ எங்கே போட்டு வாரதில்லை நடவழியே. மாயம் உள்ளவர்கள், மாயமாலம் பண்ணுகிறவர்கள், அனனியா சபீராவை போல மாயமாலம் பண்ணுகிறார்கள். அவர்களும் எல்லாரும் வித்துக்கொண்டே கொடுத்தார்கள், இவர்களும் அதை போல நடித்தார்கள், விற்றுக்கொண்டே கொடுக்கிற மாதிரி. இவர்கள் தான் இந்த சகோதரர்கள். அவர்கள் மற்றாக்களை பார்த்து கலத்தறது, ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ கலத்தினா போல இப்ப என்ன நடந்தது உனக்கு, ஆவியினாலே நிறைக்கப்பட்டுட்டியா? ஒன்றும் நடக்கல. ஆல்ரைட், இரண்டாம் சுமத்தை மூன்றாம் அதிகாரம் 16-17, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்யத்தக்க தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறதே, பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறதே, பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறதே, பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறதே. உனக்கு என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம்? 82 கேட்டாய், 83 கேட்டாய், 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, இந்த இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய், என்ன பிரயோஜனம்? இயேசு சொன்னார், மனிதன் உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும், உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து போனால் அதனால் அடையும் லாபம் என்ன? உன் ஆற்றுமாவை, உன் மனதை இழந்து போவாயானால், உன் ஆற்றுமாவை ரட்சிக்க கூடியது, உன் ஆற்றுமாவை கட்டி எழுப்பக்கூடியது, உன் ஆற்றுமாவை புதிதடைய பண்ணுவது உன் மனதை தேவ வசனங்கள். அதை நீ பிடித்துக் கொள்ளாது. நீ சும்மா வந்து கேட்டு போறதுனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? வாலிப பிள்ளையே, போய் ஏதாவது படி, ஏதாவது கச்சேரி தோட்டத்தை நாட்டு, குசினியை ஒதுங்குவை. அம்மா வேத வாக்கியங்கள் கேட்டு வீட்டை வரட்டும், நீ அங்கு புட்டாவி, அல்லது என்னமோ செய், முற்றத்தை கூட்டு, அது உனக்கு பிரயோஜனமாயிருக்கும். மெய்யாய் சொல்லுகிறேன், மெய்யாய் சொல்லுகிறேன். ஆனால் நீ வந்து தேவனுடைய வசனத்தை அடிக்கடி கேட்கிறதாக இருந்தால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டாயா? எனக்கு நல்ல நிறைய மன்னா கிடைக்கிற பிரதர், மன்னாவா? என்ன பிரயோஜனம்? உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, பாத்தீங்களா, சீர்திருத்தல் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய நீதியை படிப்பிக்கிறதுக்கு. தேவனுடைய நீதி என்றால் எது? பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது, பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம், ஏசாயா 48:17, இஸ்ரவேலரின் பரிசுத்தராயிருக்கிற உங்கள் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தேவனுடைய வசனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ அதை தேவனுடைய வசனமாய் எடுத்துக்கொண்டால், சகோதரியே, எப்படி வார்த்தையை கேட்கிறாய்? வழியோரமா, கற்பாறையா, முட்புதரா? பிரயோஜனம் இல்லை. இந்த மூன்று பகுதியினருக்கும் இப்படிப்பட்ட ஜனங்கள் வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்று இயேசு அந்த உவமையின் மூலமாய் அவர் சொல்லுகிறார். எபிரியர் 4:2, எபிரியர் 4:2, முதலாம் 2 வசனங்களை வாசிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு திட்டம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகாதவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுபிசேஷம், நற்செய்தி, தேவனுடைய வசனம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் உனக்கும் அறிவிக்கப்பட்டதே அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீ கேட்ட வசனம் உனக்கு பிரயோஜனப்பட்டதா? எத்தனை வருஷங்களாய், மாதங்களாய் கேட்டாய்? சிலர் அண்மையில் தான் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நீ கேட்ட வசனம் உனக்கு பிரயோஜனப்படுகிறதா, பிரயோஜனப்பட்டதா? என்ன விதத்திலே உனக்கு பிரயோஜனப்பட்டது? சிந்திக்க மாட்டாய், உணர்வடைய மாட்டாய்? Was there any profit? எந்த விஷயத்தில் உனக்கு பிரயோஜனப்பட்டது? உன் ஆவிக்குரிய காரியமா, உன் மனமா, உன் சரீரத்திலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி அது பிரயோஜனப்பட்டது? உன் வாலிப வாழ்க்கையிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே எப்படி அது பிரயோஜனப்பட்டது? பிரயோஜனம் இருந்ததா? ஆராய்ந்து பார். ஏன் உங்களில் அநேகம் பேருக்கு அது பிரயோஜனப்படவில்லை? நான் சொல்லட்டும் ஏன் பிரயோஜனப்படவில்லை என்று. விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள், விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள், ஆகையால் பிரயோஜனப்படவில்லை. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார், விசுவாசத்தை கலக்கவில்லை, ஆகையால் உனக்கு பிரயோஜனப்படாது. எந்த சபையிலும் நீ போயிருக்கலாம், எந்த இடத்திலும் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக எடுத்து நீ அதை விசுவாசிக்கவில்லையா, நீ அதை காத்துக் கொள்ளவில்லையானால் உனக்கு பிரயோஜனம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசிப்பது என்றால் என்ன? அதை எடுத்துக்கொண்டு போய் அதை இறுதியேற்றிலே காத்து அதை குறித்து சிந்தித்து அதை குறித்து பேசி அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லி அந்த வசனங்களை படித்து அந்த வசனங்களை தியானம் பண்ணி இவ்வண்ணமாக அதை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருப்பதுதான் விசுவாசிப்பது. இதை செய்யாதபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படாதது போல உனக்கும் பிரயோஜனப்படவில்லை. ஒருமனப்பட்ட ஜெபம் எப்படி என்று கேட்டாய், உனக்கு அது பிரயோஜனப்படவில்லை. விசுவாச ஜெபம் என்ன விதமாக செய்கிறது என்பதை கேட்டாய், உனக்கு அது பிரயோஜனப்படவில்லை. அதிகார ஜெபம் எவ்விதமாய் என்று கேட்டாய், உனக்கு அது பிரயோஜனப்படவில்லை. ஏன்? நீ விசுவாசத்தோடு கேட்கவில்லை. விசுவாசத்தோடு கேட்டவர்களுக்கு அது பிரயோஜனப்படுகிறது, கிரியையும் செய்கிறது, பலனும் அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இயேசு சொன்னார், எப்படி நீ கேட்கிறாய் என்பதை குறித்து கவனமாயிரு. என்ன விதமாய் கேட்கிறாய், எதை கேட்கிறாய், மிகவும் தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்கவில்லை. ரோமர் 10:17 கூறுகிறது, தேவ வசனத்தை கேட்பதனால், தொடர்ந்து கேட்பதனால் விசுவாசம் வருகிறது. தேவன் தாமே ரட்சிக்கப்படும் நேரத்தில் அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். நீ வசனத்தை ஊக்கமாய் கேட்கும் பொழுது உள்ளத்தை அவர் திறந்து அதை உன்னோடு பேசுகிறார். நீ அதை தேவ வசனமாக எடுக்காதபடியால் உனக்கு அது கிரியை செய்யாது. நீ விசுவாசிக்கவில்லை. ஏன் நீ தேவ வசனமாய் எடுக்கவில்லை? ஆகையால் உனக்கு அது பிரயோஜனப்படவில்லை. கடந்த நாட்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார். நீ சபை விட்டு சபை ஓடின ஒரு சகோதரன் சகோதரியாய் இருக்கலாம். பல மேய்ப்பர்களை குறித்து திட்டி இருக்கிறாய். சபையின் ஊழல்களை நீ எடுத்து வெளியே சொல்லி இருக்கிறாய். அந்த வேலை தேவன் உனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் எல்லா இடத்திலும் நீ கேட்ட வசனம் உனக்கு பிரயோஜனப்பட்டதா? அதனால உன் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டதா? உன் அழைப்பை அறிந்து கொண்டாயா? ரட்சிப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்ற நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? 5 புத்தி இல்லாத கன்னிகைகளும் ரட்சிப்பு தாங்கள் அடைந்தோம் என்று நினைத்திருந்தார்கள். மற்ற புத்தி உள்ள 5 கன்னிகைகளை போலவே காணப்பட்டார்கள், வெளியரங்கமாக. ஆனால் மணவாளன் வந்ததும் இவர்கள் பிந்தி போனார்கள். எண்ணெய் வாங்க போனதினாலே புத்தி உள்ளவர்கள் உள்ளே போனார்கள். கதவு அடைக்கப்பட்டது. இவர்கள் வந்து தட்டினார்கள், எங்களுக்கு திறவும். தட்டிக்கொண்டே இருந்தார். உள்ளே இருந்து சத்தம் வந்தது, நான் உங்களை அறியேன். மாயமாலம் பண்ணினார்கள். ரட்சிப்பு என்கிற ஒரு போர்வையிலே நாங்களும் இருந்தோம் என்பதை அறியாது போனார்கள். எவ்விதமான ஒரு நிலையாக இருந்திருக்கும் அந்த கதவுக்கு வெளியால் அந்த சத்தம் வந்ததும், நான் உங்களை அறியேன். எப்படி இருக்கும்? இயேசு உனக்கு சொன்னார், சபையை நீ பார்க்கிறாய் இல்லையா? மேய்ப்பனை நீ பார்க்கிறாய் இல்லையா? இயேசுவோடு நெருங்கின உறவு வைத்திருக்கிறாயா? அவருடைய சிலுவை மரணம் உன் இருதயத்திலே மையமாய் வந்திருக்கிறதா? அவரோடு நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கிறாயா? எந்த ஒரு போதகனும் சபையும் எந்த ஒரு போதனையும் எந்த ஒரு பாடலும் எந்த ஒரு இடமும் இயேசுவுக்கும் உனக்கும் இடையிலே வர முடியாது. நீ அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உன் தலை எப்படி சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி நீ அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவரோடு நீ உறவாட வேண்டும். உன் நீ அடைந்த ரட்சிப்பை குறித்து அடிக்கடி அவரிடத்திலே சொல்ல வேண்டும். நீ ரெண்டை தேடி இழுத்து வந்திருக்காவிட்டால் நான் இந்த ரட்சிப்பை நான் அடைந்திருக்க மாட்டேன். நெருங்கின உறவு உனக்கு இருக்கிறதா வாலிப பிள்ளையே? ஏன் கூசி கூசி பார்க்கிறாய்? ஏன் முழுசுறாய்? ஏனென்றால் இந்த வார்த்தைகளுக்கு உனக்கு உள்ளே இடம் இல்லை. வாழ்க்கையை ஆராய்ந்து பார். அடிக்கடி ஆவியானவரோடு பேசுகிறார். ஒரு காலம் வரும் சடுதியாய் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீப்பாட்டப்படும். ஐயோ, ஞாபகம் இருக்கா? ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் 1st தேதி. ஐ நோ தட். பேசின வார்த்தை இந்த கேசட் வச்சிருக்கீங்களா? கத்தாரீங்களா? ஐயோ, உங்கள்கிட்ட இல்லையா? ஐயோ, ஆர்ட் எடுக்கலாம். ஆர்ட்டையா? நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், எண்ணெய் வாங்க ஓடி திரிகிறாய் புச்சி இல்லாத அண்ணி அந்த கன்னிகைகள் மாதிரி. தரீங்களா கொஞ்சம் தரீங்களா கொஞ்சம் உங்களோட எண்ணெய் கொஞ்சம் தாரீங்களா உங்களோட கசட்டை கொஞ்சம் தாரீங்களா நான் கேட்கட்டும் போய் ஆண்டுக்கு என்ன பேசுனது எனக்கு ஐயோயோ தரீங்களா. அந்த நிலையிலே சபை எடுபடுதல் வந்தா என்ன செய்வாய்? நீ கசட்டை கேட்டுக்கொண்டிருக்க அவர்கள் காணாமல் போவார்கள். What will you do? உணர்வடை வரவடைவாயா? மனம் திரும்புவாயா? என்ன பிரயோஜனம் என்பதை ஆராய்ந்து பார்ப்பாயா? கேட்ட வசனம் உனக்கு என்ன செய்தது? உன் கொப்பியில் இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? உன் பேனை எல்லாம் முடிந்து போயிட்டு உன் கொப்பி எல்லாம் வேறு வேறு புதுசு வேண்டது வேண்டியதா இருக்கிறது? இங்கு வந்து வந்து உன் சட்டை எல்லாம் பழுதாய் போகிறது, என்ன பிரயோஜனம்? தேவன் கேட்கிறார், வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்காவிட்டால் நீ வந்து கேட்டு என்ன பிரயோஜனம்? எனக்காக வராதே. சில நீங்க யோசிச்சிருப்பீங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அவர் மெதுவும் அங்கால போகட்டும், நான் பேசாம நான் வீட்டில் நின்றுவேன், ரேடியோ கோப்பன் சீஷல்ஸ் எஃபிபிஏ அது நான் கேட்பேன், தினகரண்டை இது கேட்பேன். ஆல்ரைட், கேள். நன்றாய் கேள். கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்கவில்லை, ஆகையால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சோ இந்த பகுதியினர் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்காததுனாலே இஸ்ரவேல் தேசம் அந்த ஜனங்கள் எந்தவித பிரயோஜனமும் இன்றி வனாந்திரத்தில் அலைந்தார்கள். நீ விசுவாசத்தோடு கேட்கிறாயா? எப்படி விசுவாசத்தோடு கேட்பதென்று சற்று முன்பதாக சொன்னேன். நீ அதை கீழ்ப்படிய வேண்டும். கேட்ட வசனங்களுக்கு அதை குறித்து நீ பேச வேண்டும், அதை தியானம் பண்ண வேண்டும், அதை குறித்து அடிக்கடி நீ பார்க்க வேண்டும், அதை செயலிலே போட வேண்டும். எஸ், நீ தியானம் பண்ண தியானம் பண்ண அந்த விதைகள் உன் இருதயத்துக்குள்ளே போகும். நீ பேச 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 அந்த காரியங்களை விட்டு அந்த விதைகள் உன் இருதயத்துக்குள்ளே போகும், ஆழமாக போகும். அதுதான் உன் இருதயத்திலே காத்து வைப்பது. பாருங்க, எவ்வளவாய் மற்ற காரியங்களை நாங்கள் காத்து வைக்கிறோம் இல்லையா? தேவ வசனம் காக்க மாட்டேங்கிறாங்க, அதை மட்டும் கொப்பியில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆல்ரைட், 17 வசனம், எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உன்னை நடத்துகிறவர் மேய்ப்பன் அல்லது சண்டே ஸ்கூல் டீச்சர் யாரோ மூப்பர், உன் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவனாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவன் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உனக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இதோ பார், நீ சபையிலே வளர்ச்சியற்ற விதமாய் இருந்து சபையிலே ஏனோ தானோ ஒன்று வந்து போய் பல மாதங்களாக பல வருடங்களாக எந்தவித பிரகாசமும் இன்றி எந்தவித வளர்ச்சியையும் காணாதே, நீ மேய்ப்பனுக்கு துக்கத்தை கொண்டு வருவாயானால் அல்லது நீ இப்படியா இருக்கிறதுனாலே நீ வளராமல் அதே நிலையில இருக்கிறதுனாலே பிசாசு உன்னை வஞ்சித்து உன் மனதை குழப்பி நீ இங்கும் அங்குமாய் தெரிந்து பேசி மாயமாலம் பண்ணி அவதூறு பேசி திட்டி நீ நடிகையை போல நடிகனை போல வந்து தொழுது கொண்டே சபையிலே நீ இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டு மெய்ப்பனுக்கும் கோபத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு நீ இருப்பாயானால் தேவன் சொல்லுகிறார், இந்த நிலையிலே நீ ஜீவிக்கிறதுனாலே, நீ இப்படியா ஜீவித்து உன் மேய்ப்பனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறதுனாலே, உன்னை இட்டு அவன் நினைக்கும் பொழுதே துக்கம் அடைகிறான், உன்னை இட்டு அவன் அடைக்கும் நினைக்கும் பொழுதே துக்கமும் கோபமும் அடைகிறான். ஐயோ, இவ்வளவு நாட்களாக இவ்வளவு காலங்களாக சொல்லியும் ஒரு நல்ல கனி வாரதே இல்லையே, எவ்வளவு துக்கமாயிருக்கிறது. அந்த திராட்சை செடியை நாட்டின அந்த தோட்டக்காரன் எஜமான் போய் தோட்டக்காரத்தில் கேட்கிறான், என்னப்பா இன்னும் கனியை காணோமா, 2 வருஷம் ஆச்சே ஒரு கனியும் இல்லையா. அவன் சொன்னான், ஒரு செய்வோம், இதை வெட்டி போடுவோம், ஏன் அநியாயமா இடத்தை எடுக்க வேணும். இடம், சிலர் இருந்த இடங்களிலே வேறு யாரோ இருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன், ஏன் இந்த இடத்தை எடுக்க வேணும், ஆயினால் இதை வெட்டி போடுவோம். தோட்டக்காரஞ்சனான், எஜமான் இல்ல, இந்த வருஷமும் நாங்க விடுவோம், நான் கொஞ்சம் பசல போடுறேன் தோண்டி, கனி கொடுத்ததுன்னா விட்டுருவோம், அல்லாட்டி நாங்க வெட்டி போடுவோம். தேவன் கனியை எதிர்பார்க்கிறார், தேவன் உன்னை பிரகாசிக்கும்படிக்கு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நீ நிறைந்திருக்கும்படிக்கு சொல்லுகிறார், ஆவியிலே நிறைந்திருக்கும்படிக்கு சொல்லுகிறார். மதுபான வரி கொண்டு கொள்வது பிழையான காரியம், பாவம் தான், ஆனால் தேவன் அதை ஓரளவு பொறுத்துக் கொள்வார். அவனை மனம் திரும்பும்படிக்கு எப்படியோ அவனை சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்துவார். ஆனால் சபையிலே உட்கார்ந்திருந்தே தேவ ஆவியானவராலே நிறையாமல் இருப்பதே மிகவும் கொடூரமான பாவம், தேவன் அதை பொறுக்க மாட்டார். ஆகையினால் என்ன நடக்கும், சாத்தானின் கையிலே, அசுத்தாவிகளின் கையிலே, பச்சை புழுக்களின் கைகளிலே, வெட்டு புழுக்களின் கைகளிலே அவருக்கு ஒப்பு வைப்பார். உன்னை அந்த அசுத்தாவிகள் உன்னை வாதிக்கும், உன் மனதை குழப்பும், உனக்கு வளர்ச்சி இருக்காது, மந்தகாரமாயிருக்கும் உன் முகம், வந்து போவாய், பிரச்சனைகளுக்குள்ளாய் அகப்படுவாய், மாயமானம் பொய் இப்படி போன்ற காரியங்கள் உன்னை வந்து பிடித்துக் கொள்ளும், கடைசியிலே மனம் திரும்பாத ஒரு நிலையிலும் நீ வர இடம் உண்டு. You will not be able to repent. How? தேவனாலே வரும் காரியம் மனம் திரும்புதல். 2 தீமோத்தேயு 2 கூறுகிறது 25-26, தேவன் தான் மனம் திரும்புதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன், பிசாசின் சித்தத்தை செய்ய அவனாலே பிடிக்கப்பட்டவர்கள் மயக்கம் தெளிந்தே, மயக்கம் தெளிந்தே மயக்கத்திலே இருக்கிறார்கள், கோமா. And they have to come out of that giddiness. And until such time you go and tell him, brother, please repent. மனம் திரும்புங்கள். ஐயோ என்ன பிரதர் நீங்க சொல்ற கேக்குறீங்களே, பிளீஸ் பிரதர் விடுங்க இந்த காரியங்களை எல்லாம். சிலவர்கள் அழுவார்கள், மனம் திரும்புதல் இல்லை. சொல்லுவார்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, மனம் திரும்புதல் இல்லை. எவ்வளவு பரிதாபம், ஏசா அழுதார் புத்திர சுபகாரத்தை இழந்து, மனம் திரும்புதலை கண்டானா இல்லை. உங்களில் எவனாளர்கள் அப்படி காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வாசனை எழுதி வைக்க நாங்கள் பகுதி பண்ணுகிறோம். யாரை, சத்தியாவியானவரை, சத்தியாவியானவரை. ஆண்டவரே, நீ பேசும் பொழுது என் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு எனக்கு இறங்கும், எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி 2-3 நிமிஷம் உன் இருதயம் முடங்கி நீ அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பாயானால் அது மிகவும் அற்புதமான காரியமாய் தேவன் எடுப்பார். ஏன், இருள் மூடிக்கொண்டிருக்கிறது, தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படும் நேரம் வந்திருக்கிறது. The darkness is covering. கள்ள போதர்கள் நுழைந்திருக்கிறார்கள், கள்ள தீக்கதரிகள் தெரிகிறார்கள், கள்ள சோதர்கள் தெரிகிறார்கள். பைபிளோட கண்டு ஒரு மெய்ப்பன் மாதிரி ஒரு ஊழியக்காரர் மாதிரி கண்ட உடனே நினைச்சார், வந்து அவருடைய ஊழியக்காரன் என்று மூட்டால் பயல் நினைக்காதே. அப்படி மாட்டப்படுவாய் கொண்டு போய் எங்கேயாவது, கண்ட உடனே வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்காதே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. எப்படி அந்த காலங்களிலே கள்ள தீர்க்கதரிசிமார் இருந்தார்களோ, இந்த நாட்களில் கள்ள போதர்கள் இருப்பார்கள் என்று
தேவன் இயேசு சொல்லி இருக்கிறார், அவர்களுடைய கனிகளால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள், அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார், என்ன காரியத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், என்ன காரியத்தில் எப்படியாய் அவர்கள் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறார்கள். உனக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை எவ்வளவாய் உனக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிறதோ அவ்வளவுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம். நீ தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறதுக்கு கூடுதலாக இயேசுவை நேசிக்க முடியாது. எவ்வளவாய் தேவனுக்கு இடம் இருக்கிறதோ தேவனுடைய வசனத்துக்கு உன் உள்ளத்திலே, அவ்வளவுதான் தேவனுக்கு இடம் இருக்கிறது உன் உள்ளத்திலே. எவ்வளவாய் நீ அவருடைய வார்த்தையை நேசிக்கிறாயோ அவ்வளவுக்கு தான் தேவனுக்கு உள்ளே இடம் இருக்கிறது நேசிக்கிறாய். அதை விட மேலதிகமாய் நீ நேசிக்க முடியாது. ஏன்? தேவனும் வசனமும் ஒன்று. வார்த்தையை நீ கேட்டு ஏனுதான் ஒன்று போகிறாயா? தேவனுக்கு தேவனை நீ ஏனுதான் ஒன்று நினைக்கிறாய்? வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கிறாயா? தேவனுக்கு கீழ்படியாமல் இருக்கிறாய். வார்த்தையை முழு இருதயத்தோடு நேசிக்காமல் இருக்கிறாயா? தேவனுக்கு தேவனை நீ நேசிக்காமல் இருக்கிறாய். ஏன்? தேவனும் வசனமும் ஒன்றே. வார்த்தையோடு உறவாடி அதை தியானித்து சந்தோஷம் கொள்கிறாயா? தேவனோடு உறவாடி அதை தியானித்து அவரை தியானித்து சந்தோஷம் கொள்கிறாய். When you have fellowship with the word, you are fellowshipping with God. வசனத்தோடு ஐக்கியமாக ரெண்டு மணி நேரம் நீ செலவழிக்கும் பொழுது தியானித்து தேவனோடு ஐக்கியமாக நீ செலவழிக்கிறாய். வார்த்தையை விட நீ மேல் அதிகமாக தேவனை ஒன்றும் நேசிக்கவோ அவருக்கு இடம் கொடுக்கவோ முடியாது. வார்த்தைக்கு இவ்வளவுதானா இடம் உன் இருதயத்திலே? அவ்வளவுதான் தேவனுக்கு இடம் உன் இருதயத்திலே. நதிங் மோ நதிங் லெஸ். கூடவும் மாட்டுது குறையவும் மாட்டுது. வார்த்தையை அடிக்கடி மறந்து போகிறாயா? தேவனை அடிக்கடி மறந்து போகிறாய். ஏன்? தேவனும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். வெளிப்படையாக 19:13 அவருக்கு இன்னும் ஒரு நாமம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்று. யார்? இயேசு கிறிஸ்து. சோ மேய்ப்பனை துக்கப்படுத்துகிறாயா? அவர் துக்கத்தோடு வந்து வார்த்தையை கொடுக்கிறாரா? பயப்படாதே, நீ கேட்கும் வார்த்தை உனக்கு பிரயோஜனப்படாதே. ஏதோ இந்த நாளிலே பேசுவதை உன் உள்ளத்திலே எடுத்துக்கொள். இந்த நாளிலாவது நீ மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நீ உள்ளத்தை திறந்து நீ கொடுப்பாயான உனக்கு அது நலமாய் இருக்கும். ஆனால் ஒரு நேரம் வந்தது, இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாள். 3.5 வருஷங்கள் அவர்களுக்கு வார்த்தையை கூறினார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், மறைத்தோரை எழுப்பினார், குஷ்ட ரோகிகளை குணமாக்கினார், குருடான கண்களை திறந்தார், செவிகளை திறந்தார், பெரிய எழுப்புதல் நடந்தது, எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள், திமிர்வாத காரணியை எழுப்பினார், எத்தனையோ பிசாசு பிடித்திருந்த ஜனங்களை குணமாக்கினார். அப்படி இருந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர் வந்து ஒரு நாள் மாலை நேரத்திலே எருசலேமை பார்த்தார். மலையில இருந்து, நான் உன்னை இழுத்துக் கொள்ள பார்த்தேன், கோழி தன் குஞ்சுகளை இழுத்துக் கொள்வதை போல தன்னண்டை, எத்தனை தடவை நானும் கெஞ்சினேன், எத்தனை தடவை உன்னோடு பேசினேன், நீ உனக்கோ நீ மனம் திரும்புதல் உனக்கு இல்லையே, நீ மனம் திரும்ப மாட்டாய் என்றியே. ஆகையினால் இதோ இந்த காரியங்கள் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, உன் வீடு பாழாய் கிடக்கும், அந்நியர்கள் வந்து உன்னை சூறையிடுவார்கள், ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேல் நிற்பால் நிற்காத நாட்கள் வரும். செரிகள் அழுது கொண்டு வந்தார்கள். இயேசு சிலுவை சுமந்து போகும் பொழுது அவசரம் அவங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் என்று சொன்னார். Cry for your children. உன் பிள்ளைகளுக்காக, உனக்காக, உன் பாவங்களுக்காக காரியம் தெரிய வந்து விட்டது என்றாலே, ஐயோ யார் பிரதர்ட்ட சொன்னது என்று நினைச்சு கோபம் கொண்டாலே, நான் இந்த குற்றத்தை நான் செய்தேன், நான் மாயமானம் பண்ணினேன், அதை நிறைத்து ஆளே. Yes. Jesus said, don't cry for me. சிலர் இயேசு சிலுவையிலே தொங்குவார்கள் என்று நினைச்சாலுவார்கள். முட்டாள், உனக்காக அவர் தொங்கினார், உன் பாவங்களுக்காக தொங்கினார், உன் பெருமைக்காக அவர் தொங்கினார், உன்னுடைய மாயமானத்துக்காக அவர் தொங்கினார், உன்னுடைய உருமாப்புக்காக அவர் தொங்கினார், உன்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படிக்கு அவர் தொங்கினார், பிசாசும் ராஜ்யத்திலிருந்து பிரித்தெடுக்க அவர் தொங்கினார். அதை நினைச்சு நீ ஆளே தேவகுமாரனே, எனக்காக நீர் இவ்வளவாய் நீர் செய்தீர், என்னுடைய பாவங்கள் என்னையா நீர் தேடினீர், என் இயேசுநாதா உம்மை மறந்ததோர் துரோகி நான், வார்த்தை பிரயோஜனப்படுகிறதா? இந்த முதலாம் தேதியிலே இவ்வண்ணமாய் உன்னோடு பேசுவார் என்று எதிர்பார்த்தையா? என்றைக்கும் உன் இருதயம் திரும்புமானால் உனக்கு நலமாயிருக்கும், வாழ்க்கையை மாற்றிக்கொள், வாழ்க்கையை மாற்றிக்கொள். வாலிப பிள்ளையே, மனம் திரும்பு, உன் பழைய வழிகளை விட்டு மனம் திரும்பு, உன் மாயமாலத்தை விட்டு மனம் திரும்பு, அனலுமின்றி குளிருமின்றி இருக்கும் ஜீவியற்றை விட்டு மனம் திரும்பு, காரை துப்புவேன் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்னார், நீ அதை விசுவாசிக்கவில்லை. வெதுவெதுப்பாய் இருக்கும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை துப்புவேன் என்று சொன்னார், வாந்தி பண்ணுவேன் என்று சொன்னார். ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, பிரகாசிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று படிக்கலாம், பிரகாசி கர்த்தர் வந்துட்டார் என்று படிக்கலாம், ஒன்றுமே அங்கே இல்லை. பழைய நண்பர்களை விட்டு திரும்பு, உன் பழைய அந்தரங்கமான சிந்தனைகளை விட்டு திரும்பு. ஏனோ தானோ ஒன்றே மேய்ப்பனுக்கு பாய்ச்சலை சபைக்கு வாரதை விட்டு விலகு. உன் நிலைமையை அறிந்து கொள். நீ கேட்ட வார்த்தை உனக்கு பிரயோஜனப்பட்டிருக்கிறதா என்று இன்றே போய் நீ ஆராய்ந்து பார். உன் கொப்பியில இருக்கும் காரியங்கள் உனக்கு பிரயோஜனப்பட்டதா என்று ஆராய்ந்து பார். தேவன் உனக்கு போதிக்கட்டும், தேவன் உனக்கு காண்பிக்கட்டும், அவர் சும்மா இருக்க மாட்டார். நீதான் டிமிக்கு பண்றாய். நீ கேட்டு பார் ஆவியான இடத்திலே என்ன காரியம் எனக்குள்ள இருக்கின்றது, அவர் பேசுறார் இல்லையாண்டு பார்ப்போம். தய உள்ளவனுக்கு தய உள்ளவர், புனிதனுக்கு புனிதனாக இருக்கிறார், ஆனால் மாறுபடுகிறவனுக்கு மாறுபாடுள்ளவராக. நீ மாயமானம் பண்ணுகிறாயா? எரு எவ்விதமான ஒரு காட்சி வரப்போகிறது, நேரம் வரப்போகிறது என்பதை பார். சபையிலே இருக்கிறவர்கள் ஏனோ தானோ ஒன்று ஜீவித்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி வளராத நிலையிலே இருந்து கொண்டு இங்கும் அங்குமாய் தாங்கள் நினைத்தபடி பல இடங்களுக்கு சென்று அல்லது வார்த்தையிலே வளராமல் எந்தவித பிரகாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது மேய்ப்பனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி நீ செய்யும் பொழுது உன் பாவங்களினாலும் உன்னுடைய வாழ்க்கையினாலும் கேட்கும் வார்த்தை உனக்கு பிரயோஜனப்படாது. சிலரை பார்த்திருக்கிறேன், சொல்லுகிறார், ஐயோ நான் எவ்வளவோ சாப்பாடு கொடுக்கிறேன், இந்த பிள்ளையில வளர்ச்சியை பார்த்தீங்களா, எலும்பு கூடு மாதிரி இருக்குது. கொண்டு சோதிச்சு பார்த்தோம், டாக்டர் சொல்றார் ஒன்றுமே இல்லைண்டு. ஒரு சகோதரியை பார்த்தேன், எலும்பும் தோலுமாய் இருக்கிறாள். அவள் சொல்றாள், எனக்கு பசியே இல்லை, ஏதோ சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஒட்டதில்லை. பிரயோஜனப்படுவதில்லை, பிரயோஜனப்படுவதில்லை. நீ செய்யும் வேலை நன்றாய் ஆராய்ந்து பார். என்ன வேலையோ, வீட்டு வேலையோ அல்லது புருஷன்மார் வெளியிலே போய் செய்யும் வேலையோ அல்லது நீ பாடசாலையில் படிக்கும் பாடமோ உனக்கு பிரயோஜனப்படவிட்டால் நீ அதனால் அடையும் லாபம் என்ன? நான் ஒரு பாடசாலையில் போய் ஹிந்துஸ்தான் படிக்க போகிறேன், ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ், அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் பிரதம மட்டு நகரில் எனக்கு சொல்லுங்கள். அல்லது பிரெஞ்சு பாஷை நான் படிக்க போகிறேன், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இங்கே? பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் நாம் ஈடுபடுவோமா? சிலர் ஈடுபடுவார்கள். ஆம், மஞ்சமன் நான் மறைச்சு வச்சு தண்ணி ஊற்றி எனக்கு என்ன பிரயோஜனம்? யோசிச்சுப்பார். நெருஞ்சி முள் மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி எனக்கு என்ன பிரயோஜனம்? நேரத்தை வீணாக்குகிறேன். ஆனால் உன்னை பார், நீ வந்து வார்த்தையை கேட்டு போகிறாய், பிரயோஜனமே இல்லை. அந்த வசனம் உனக்கு கிரியை செய்கிறது இல்லை. ஆகிய நீ துக்கப்படுதாதே, திருந்து மனம் திரும்ப. முதலாம் தெசலோனிக்கேயர் 2:13. முதலாம் தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுதே அது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. தேவ வசனமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பவுலின் வசனமாக அல்ல. நீ என்னுடைய வசனமாக ஏற்றுக்கொண்டதனால்தான் இன்றைக்கு தடுமாறி இருக்கிறாய். உன் ஊழியம் உனக்கு இல்லை, நீ வளரவில்லை, உனக்கு பிரச்சனைகள் வந்தது, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்பட்டாய். வார்த்தையை கேட்டும் பல வருடங்களாக உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவர்களை பாருங்கள், தேவ வசனமாய் கேட்டார்கள். பவுலின் வாயிலிருந்து வசனமாக அவர்கள் கேட்கவில்லை, தேவ வசனமாக கேட்டார்கள். இது தேவனுடைய வார்த்தை. சத்திய ஆவியானவர் பேசுகிறார். இன்று அவரது சத்தியத்தை நீ கேட்பாயாக. உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. எப்படி நீ கடினப்படுத்த போகிறாய்? சந்தேகத்தினால், அவ்விசுவாசத்தினால். இந்த தெசலோனிக்கேயர் சபையில் இருந்தவர்கள் அந்த பட்டணத்திலே தேவ வசனமாக அதை எடுத்துக்கொண்டார்கள். ஐயோ, தேவன் பேசுறார் என்னோட என்று சொல்லி அதை எடுத்து அதை விசுவாசித்தார்கள். தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர், நீங்கள் அப்படி எடுத்துக்கொண்டதனால் அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது கிரியை செய்கிறது. நீ ஜபிக்கிறாய், மறுமொழி கிடைக்கிறது. நீ கட்டுகிறாய், அங்கே காரியங்கள் நடக்கிறது. நீ ஒருமனப்பட்ட ஜெபம் செய்கிறாய், அங்கே அதை ருசிக்கிறாய். நீ யோவான் 16:23-24 அந்த வசனங்களை, இயேசு சொன்ன அந்த ஜெபத்தை குறித்த வசனங்களை நீ பேசுகிறாய், அங்கே காரியங்கள் நடக்கிறது. வாழ்க்கையிலே அது கிரியை செய்கிறது. உன் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. உன் பிள்ளைகள் வளர்கிறார்கள். உன் பிள்ளைகளும் வார்த்தையை பிடித்துக் கொள்கிறார்கள். Praise God, that is the way. பிரயோஜனப்படுகிறது. இவர்கள் இவர்களுக்கு பிரயோஜனப்பட்டது. ஏன் தேவ வசனமாக எடுத்தார்கள்? அதை விட்டுட்டு நீ எப்படி வாராய் தெரியுமா? ஆரண்டைக்கு இது பிரதருக்கு போய் சொன்ன, இது யாருக்கு ஹிண்டடிக்கிறார், ஏன் இவர் இப்படி கத்துறார், எதற்காக இப்படி கடினமாய் பேசுகிறார், இவருக்கு மெல்லிய சத்தமா பேச திகையாதே கலங்காது என்று தெரியாதா, ஏன் இவர் இப்படி பேசுகிறார், இவர் என்னை பார்த்து தான் பேசுகிறார், எனக்கு தெரியும். இப்படியான எண்ணங்களோடு பிசாசினுடைய யோசனைகளோடு நீ வந்திருக்கும் பொழுது இந்த வார்த்தை பிரயோஜனப்படுமா? ஏலை, நீ நேரத்தை வீணாக்குகிறாய். எழுந்து எங்கேயாவது ஓடு, கச்சரி தோட்டத்தை நாட்டு, அது கனி கொடுக்கும். வீட்டிலே இந்த நேரம் அருமையான நேரம், நன்றாய் தண்ணீர் ஊற்றலாம். 6 மணி தொடக்கம் 8 மணி வரை தேவ வசனமாய், அது ஒன்றை உனக்கு காணும். அதுபா, they took it as God's word and believed as God's word. So that was working within them. அது தேவ வசனம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. தேவ வசனம் அவர்களுக்குள்ளே முளைத்தல ஆரம்பித்தது. இந்த சபையாருக்குள்ளே நீ எப்படி எடுக்கிறாய்? நீங்கள் எல்லாரும் தேவ வசனமாய் எடுப்பதில்லை. வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள், பெற்றார்கள், நீங்கள் எல்லாரும் இங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிற இந்த கேசட் செய்திகளையும் தேவ வசனமாக எடுப்பதில்லை. ஆனபடியால் உங்களால் விசுவாசிக்க முடிகிறதில்லை. ஆனபடியால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, பிரயோஜனப்படவும் மாட்டாது. Oh yes, it won't be useful. It won't be useful for you. Luka 8 அதிகாரம் 15 வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஏதோ 3-4 பகுதி மட்டும்தான் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் நன்மையும் உண்மையுமான, உண்மை என்று சொன்னால் என்ன தெரியுமா, ஆனஸ்ட் ஹார்ட், உண்மை உள்ள ஒரு இருதயம், மாயமில்லை, சிரிப்பிலே மாயமில்லை, பேச்சிலே மாயமில்லை. போயிட்டு வரம்பிருது, போய் நல்லாக சுண்டல் போடு, என்னை குறைச்சே ஏது அல்லது என் குடும்பத்தை குறித்து குறிஞ்சா சுண்டல் போடுற நேரம் அப்படி போயிட்டு வரம்பிருது. பிரதர்ட்டு சொல்லுங்க என்ன போறேன்னு, போய் நன்றாய் அறி, அதுக்கு பிறகு வா. ஏன் முழுமுழுத்து விட்டு விடுகிறாய் என்று சத்தியாவியானவர் பேசட்டும், ஏன் மூஞ்சி ஓடுவாரா என்று பேசட்டும், அதுக்கு பிறகு உனக்கு உடனே யோசனை வரும் என்ன இவருக்கார் அதுக்கு இடையில சொன்னது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அந்த உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே, அதாவது பொறுமை என்று சொன்னால் பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி, எல்லை நான் பின்வாங்குறது, யார் எதுவும் சொல்லட்டும், நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் சபையை நேசிக்கிறேன், என் மேய்ப்பனை நேசிக்கிறேன், நான் என் அழைச்ச அழைப்பை நான் அறிந்திருக்கிறேன், அதை அறியாமல் விட்டாலும் நான் அதை பிடித்துக் கொள்வேன், பின்னானவைகளை குப்பையாக எண்ணுகிறேன், முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று பவுலைப் போல சொல்லி ஐக்கியமாயிருந்த சபையிலே முன்னோக்கி ஓடுகிறவர்கள் தான் கனி கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள், மற்றவர்கள் அல்ல. உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து காத்து. இதோ பார், உனக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்கிறது, எவ்வளவாய் அதை கொண்டே காத்துக் கொள்ளுகிறாய், மேசையிலே தூக்கி எறிகிறாயா, சொல்லு, ஒரு கொப்பிக்குள்ளே வைத்து போட்டு சும்மா போடுகிறாயா இங்கும் அங்குமாக, எல்லை. உன் நகை நட்டுக்களை பார், உன் தோடு, உன் மாலை எங்கே வைக்கிறாய், என்ன விதமாய் இதை காத்துக் கொள்ளுகிறாய், எவ்விதமாக அதை பூட்டி வைக்கிறாய். இன்னும் மற்ற காரியங்களை பாருங்கள், எங்களுக்கு தேவையான காரியங்கள், எங்களுக்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ், இன்னும் மற்ற காரியங்கள், அதை பாதுகாக்கிறோமா இல்லையா, அதை கவனமாய் நாங்கள் ஒரு பத்திரமான இடத்துல வைக்கிறோமா இல்லையா. தேவ வசனத்தை எப்படி செய்கிறோம் அருமையான சகோதரர்களே, எதிரி வருகிறான் திருடுவதற்கு, உலக பொருட்களை திருட திருடன் வருகிறான் மனுஷன், பிசாசு அவன் மூலமாய் வருகிறது பொருட்களை திருட. இதோ கண்காணாத பிசாசு எங்களுக்கு வசனத்தை திருட வருகிறது, இருதயத்தில் இருந்து எடுத்து போட வருகிறது, மனதில் இருந்து எடுத்து போட வருகிறது. என்ன செய்ய போறாய், அதை காக்கிறாயா இல்லை, நகையை காக்கிறாய், உன் மெஷினை காக்கிறாய், உன்னுடைய உன்னுடைய எனக்கு தெரியாது மற்ற காரியங்கள், பணம், பொருட்கள். வெளியிலே கதிரை 2 வண்டி போட்டிருக்கிறேன், இரவிலே எடுத்து அதை உள்ளே வைக்கிறேன், ஏன், யாராவது வந்து அதை தூக்கிட்டு போயிடுவான், லேசா தூக்கிட்டு போயிடலாம், சின்னது, காக்கும்படிக்கு உள்ளே வைக்கிறேன், அதை காத்துக் கொள்ளுகிறேன். சரியா, சரியா, இன்னும் எத்தனை காரியங்களை நீ காக்கிறாய் என்பதை பார். தேவ வசனத்தை எப்படி காக்கிறாய், உன் இருதயத்திலே காத்துக்கொள். எல்லா இடத்திலும் போடப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள், இந்த சுவிசேஷ புத்தகங்கள், எல்லா இடத்திலும். மகனே, என் வசனங்களை உன் இருதயத்திலே காத்துக்கொள், விடாது. காப்பதென்றால் என்ன, தியானம் பண்ணுவது, அதை குறித்து பேசுவது, அதை அடிக்கடி திருக்கடி திரும்பி ஆராய்ந்து பார்ப்பது, அதை மற்றவர்களுக்கு சொல்லுவது, அதற்கு கீழ்ப்படிவது, இந்த காரியங்கள் அனைத்தும் அங்கே வருகிறது, காத்துக்கொள்வது. அத்தோடு கூட சோதனை வந்தாலும் எல்லை நான் விட முயற்சினாலே தேவனுடைய பலத்தினால் முன்னேறி நான் செல்லுவேன் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்று அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். 1:30, 1:60, 1:100 கனி கொடுக்கிறார்கள். Praise the Lord. இந்த நாளிலே எவ்விதமாக நீ காத்தாய், அல்லது இதுவரையும் காத்திருக்கிறியா, கொப்பில கிடந்து ஆகாதம்மா, நோட்ஸ் கொப்பியில, அல்லது கசட்ட வண்டி அப்படியே போட்டுட்டு அதுவும் ஆகாது. உன் இருதயத்தில் இருக்கிறதா, கசட்டில் இருந்தது உன் இருதயத்தில் இருக்கிறதா, அதை பேசுகிறாயா, அதைத்தான் ஆராய்ந்து பார்.
தேவனுடைய வசனத்தை நீ கேட்டாய், கடந்த காலங்களிலும் பல தடவை தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் அடங்கிய வசனங்களை நீ கேட்டாய், அதனால் நீ அடைந்த பிரயோஜனம் என்ன? நிகாரமை சகோதரியே, சகோதரனே, எவ்விதமாய் தேவனுடைய வசனத்தை உன் இருதயத்திலே காத்திருக்கிறாய்? இந்த நாளிலும் நீ உணர்வு அடைவாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுப்பாயா? மரியாள் நல்ல பங்கை தெரிவு செய்தாள் என்று இயேசு சொன்னார். முதலிடத்தை நீ கொடுப்பாயா? தேவன் சாமி உன்னை வழி நடத்தட்டும். அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர் வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். தேவனும் வசனமும் ஒன்றே. எவ்விதமாய் கேட்கிறாய்? தேவனுடைய வசனம் விதையாக இருக்கிறது. அது உன் இருதயத்திலே நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே கபடமற்ற மாயமாலமற்ற சொற்குணங்கள் அற்ற உன்னுடைய இருதயத்திலே அப்படிப்பட்டதான ஒரு இருதயம் நல்ல நிலமாகி அந்த இருதயத்திலே விதைக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அது குறித்து தியானிக்கப்பட வேண்டும், அதை பேச வேண்டும். அப்பொழுது அது முளைச்செழும்ப ஆரம்பிக்கும். தேவனுக்கு மகிமையாய் நீ பிரகாசிப்பாய். சபையிலே உன் வெளிச்சத்தை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். கர்த்தர் தாமே இவைகளை உணர்த்தி உன்னை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.